السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் நமக்கு நிறைய அருள்களை தந்திருக்கிறான். அந்த அருள்களில் இஸ்லாத்துக்கு பிறகு, ஈமானுடைய இந்த அருளுக்கு பிறகு மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய ஞாமத் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது எது என்று கேட்டால், ஆரோக்கியம் என்று சிலர் சொல்லுவார்கள், அறிவு என்று சிலர் சொல்லுவார்கள். இப்படி பலவிதமான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, ஹதீஸ்களுடைய ஒளியில் பார்க்கும் பொழுது இஸ்லாத்துக்கு பிறகு நமக்கு அல்லது நம்ம சிலருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு அருள் என்றால் அதுதான் நாம் உடலால் ஆரோக்கியமாக நல்ல நிலையிலே இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் அல்லது அவர்களில் யாராவது ஒருவர் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருப்பது, நம்முடைய இத்தனை முயற்சிகளும் நிரந்தரமான சொர்க்கத்துடைய வாழ்க்கையின் வெற்றியை அடைவதற்காக. ஹதீஸ்களுடைய வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு, இஸ்லாத்துக்கு பிறகு சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு மிக இலகுவான, மிக குறுகிய ஒரு வழியாக தாயும் தகப்பனும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். மனிதனுக்கு ஒரு அருள் இருக்கும் பொழுது அதனுடைய பெருமதியை அவன் புரிந்து கொள்வதில்லை. தாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய பார்வையில் அவள் ஒரு ஒரு சுமாரான ஒரு பெண் தான், அல்லது ஒரு வீட்டிலே இருக்கிற கிழவி தான். தகப்பன் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அவரை நாம் ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, மனைவி இருக்கும் பொழுது மனைவியை நாங்கள் சாதாரண பெண் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் இழந்த பிறகுதான் மனிதன் அவர்களுடைய பெருமதியை விளங்கிக் கொள்கிறான். நாம் எல்லாம் நினைக்கிறோம், நாம் சம்பாதித்து கஷ்டப்பட்டு நாம் குடும்பத்தை நடத்தி செல்கிறோம், நான் இல்லாவிட்டால் இந்த குடும்பம் எப்படி போக போகிறது, நான் திடீரென்று மரணமடைந்து விட்டால் என்னுடைய குழந்தைகளுடைய நிலை என்னவாகும், குடும்பத்துடைய நிலை என்னவாகும் என்று நாம் தான் குடும்பத்தை நடத்தி செல்வதாக நாம் நினைக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த பெண்கள், குறிப்பாக மனைவி, தாய், இவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அப்பொழுதுதான் நாங்கள் இதனுடைய உண்மையை புரிந்து கொள்வோம். யார் மூலமாக நம்முடைய குடும்பங்கள் நடந்து கொண்டு செல்கின்றன? அன்பான சகோதரர்களே, குர்ஆன் பெற்றோர்களுடைய கடமைகளை பேசும் பொழுது மிக ஆச்சரியமான ஒரு முறையிலே பேசுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அனிஷ்குர் லீ வலி வாலிதை, உஷ்குர் லீ வலி வாலிதை. மனிதனே, எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும். ஒருவருடன் இணைப்பதற்கும் ஒரு அந்தஸ்து இருக்க வேண்டும். நானும் நாட்டு தலைவரும் ஒரே விமானத்திலே பயணம் செய்திருந்தால் ஒரு பொழுதும் ஒரு மனிதர் நாட்டு தலைவருடன் விமானத்திலே பயணம் செய்கிறார், நானும் அரசரும் சென்றோம் என்று அவர் சொல்ல மாட்டார். ஏனென்றால் வெளிப்படையில இரண்டு பேருடைய தரத்துக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இங்கு இந்த வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ நன்றி செலுத்து. அன்பான சகோதரர்களே, இதில் இருந்தே மார்க்கம் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உலகத்திலே நமக்கு பலரும் பலவிதமான உபகாரங்களை உதவிகளை செய்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரிலும் நமக்கு மிகப்பெரிய உபகாரி என்றால் அவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் தான். சில வாலிபர்கள் தெரியாத்தனத்தின் காரணத்தினால், அறியாமையின் காரணத்தினால் சில பொழுது பெற்றோர்களை பார்த்து கேட்டு விடுகிறார்கள், நீங்கள் எனக்கு என்ன செய்திருக்கிறீர்கள், என்ன செஞ்சிருக்கிறீங்க? அன்பான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, நாம் இந்த கேள்வியை பெற்றோர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ ஓடிக்கொண்டு செல்கிறது. அதை நாம் பார்க்க முடியாது, அதை அவர்கள் அப்லோட் செய்யவும் முடியாது, அதை அவர்கள் மட்டும்தான் பார்க்கலாம். அவர்களுக்கு முன்னால் ஒரு சரித்திரமே ஓடுகிறது, நமக்கு அது புரிவதில்லை, நம்மால் அதை பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய ஒரு குழந்தையும் வளர்ந்து வருகிறது அல்லது வளர்ந்து வர இருக்கிறான், அவன் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த வீடியோவை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, பெற்றோர்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு பெற்றோர்களாக இருப்பதே நமக்கு நன்றியை கடமையாக்குகிறது. பெற்றோர்களாக இருந்தால் போதும், அவர்கள் நமக்கு பெற்றோர்களாக இருந்தார்களே அதுவே நமக்கு அவர்கள் செய்த பெரும் உபகாரம் தான் என்பது குர்ஆனுடைய பார்வை, என்பது மார்க்கத்துடைய பார்வை. நமக்கு மிக பெரும் உபகாரம் செய்தவர்கள், அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. மார்க்கம் அவ்வளவு பெரிய கடமையை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆரம்பிப்பாசையில் ஒருவருக்கு முன்னால் இன்னொருவர் பணிவதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை தாண்டி ஒரு வார்த்தை இல்லை, அதற்கு அடுத்த வார்த்தை சொல்வதாக இருந்தால் சுஜூது செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா ஒரு மகன் ஒரு மகள் பெற்றோருக்கு முன்னால் பணிய வேண்டும் என்பதை சொல்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறான். உங்களுடைய பெற்றோர்களுக்கு அன்புடைய இறக்கையை நீங்கள் பணியுங்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், பணிவதற்கு பணிந்து நடப்பதற்கு இதைவிட சொல்வதற்கு ஒரு வார்த்தை அரபியிலே இல்லை. இதற்கு அடுத்து சொல்வதாக இருந்தால் சுஜூது செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். சுஜூதை இஸ்லாம் அனுமதிப்பதில்லை. மஹ்லூக்களுக்கு சுஜூது செய்ய முடியாது. கடைசி தரத்திலே இருக்கிற வார்த்தையை குர்ஆன் பாவித்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அவர்களுக்கு முன்னால் பணிய சொல்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், அவர்கள் வெளிரங்கத்தில் எப்படி இருக்கலாம், அவர்களுடைய அறிவு எப்படியும் இருக்கலாம், ஆனால் பெற்றோர்கள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு முன்னால் அன்பின் இறக்கையை பணிக்க சொல்கிறது இஸ்லாம். மனிதனுக்கு இறக்கை இல்லை, பறவைகளுக்கு இறக்கை இருக்கின்றன. அந்த இறக்கைகள் மூலமாக குஞ்சை பாதுகாக்கிற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அன்பாக பெற்றோர்களை பாதுகாக்க சொல்கிறது இஸ்லாம். சைதுனா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அவர்கள் பெற்றோர்களுக்கு பணிந்து நடக்கிறார்கள், இந்த உம்மத்துடைய மிக பெரும் அறிவாளிகளில் ஒருவர் அவர். ஒரு நாள் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், இரவு நேரம் தூங்க போகிற நேரம், தாய் சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் குடிக்கிறதுக்கு. போனார்கள், தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறார்கள். வந்து பார்த்தால் தாய் தூங்கிவிட்டார்கள். இப்பொழுது மனதுக்குள்ளே வருகிறதை எழுப்பி தண்ணீரை கொடுப்போம், ஆனால் நினைக்கிறார்கள் தூங்குகிறார்கள் எழுப்பக்கூடாது, அது மரியாதை இல்லை, பக்கத்தில் வைத்து விடுவோமா என்று யோசிக்கிறார்கள். பக்கத்திலே தண்ணீரை வைத்து விட்டு போனால் சில பொழுது அவர்கள் தூக்கத்திலிருந்து விழிக்கும் பொழுது பதறி போவார்கள், எங்கே தண்ணீர் என்று தேட வேண்டி வரும். அதனால் அப்படியே தண்ணீரை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். நிற்கிறார்கள் நிற்கிறார்கள், ஆனால் தாய் எழவில்லை, களைப்பாக இருக்கிறது. அமர்ந்து கொள்கிறார்கள் தண்ணீரை வைத்துக் கொண்டு. நீண்ட நேரம் கழிகிறது, தாய் எழும்பவில்லை. இப்பொழுது அவர்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கிறது, எழுந்து நீந்து கொள்கிறார்கள். மீண்டும் களைப்பு வரும்பொழுது உட்கார்ந்து கொள்கிறார்கள், தூக்கம் வரும்பொழுது எழுந்து நின்று கொள்கிறார்கள். இப்படியே செய்து 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 எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காலை விடிய போகிறது. இப்பொழுதுதான் தாய் கண்ணை திறக்கிறார்கள். கண்ணை திறந்ததும் அவர்களுடைய கையிலே தண்ணீரை கொடுக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு பணிவது என்றால் இப்படித்தான். அவர்களுடைய சத்தத்துக்கு மேலால் சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது என்று சொல்கிறது இஸ்லாம். தாய் தகப்பனுடைய சத்தத்துக்கு மேலால் உயர்ந்த சத்தத்திலே பேசக்கூடாது. இது அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை. சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்துடைய ஹதீஸுடைய துறையில் மிக பெரும் ஆலிம். இந்த உம்மத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு கடமை இருக்கிறது. அவர்களுடைய உபகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாள் தினம் தாயார் அவர்களை அழைக்கிறார்கள். சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தமாக லப்பைக் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் எங்களை தாய் தகப்பன் அழைக்கும் பொழுது அந்த பதிலளி முதல் பதிலை நாங்கள் சில பொழுது உயர்ந்த சத்தத்திலே சொல்கிறோம், ஏ அம்மா என்று கேட்கிறோம். அது போல அவர்கள் சத்தமாக கேட்டு விட்டார்கள். பிறகு அவர்களுக்கு கவலை வருகிறது, நான் சத்தத்தை உயர்த்தி விட்டேனே. உட்கார்ந்து கொண்டு அல்லாவிடத்திலே தௌபா செய்கிறார்கள். அந்த தௌபாவிலும் அவர்களுக்கு திருப்தியாகவில்லை. பஜாருக்கு சென்றார்கள். அங்கே சென்று இரண்டு அடிமைகளை கொடுத்து, இரண்டு அடிமைகளை பணம் கொடுத்து வாங்குகிறார்கள். இரண்டு அடிமைகளை வாங்குவது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இந்த காலத்தில் இரண்டு வாகனங்கள் வாங்குவதற்கு சமம். அடிமைகள் என்றால் நாம் நினைக்க கூடாது சாதாரணமாக கொண்டு போய் 100 ரூபாய் கொடுத்து அடிமை வாங்கலாம் என்று அப்படி சிலர் நினைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த காலத்திலே அடிமைகள் மிக பெரும் விலைக்கு விற்கப்பட்டார்கள். இரண்டு வாகனங்கள் வாங்குவதற்கு சமமாக்கலாம். இரண்டு அடிமைகளை வாங்கி அவர்கள் அல்லாஹ்வுக்காக அந்த தவறை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக உரிமை விட்டு விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதுதான் அவர்கள் பெற்றோர்களுக்கு செய்த பணி. பெற்றோர்களுக்கு இப்படித்தான் பணிய வேண்டும் என்று சொல்கிறது. சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் ஒருவர் கேட்கிறார், பெற்றோர்களை துன்புறுத்த கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது. பெற்றோர்களை துன்புறுத்துவது என்றால் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் நஃபத அஹதுக்கும் தௌபஹு இந்த வாலிதிஹி, ஒருவர் தன்னுடைய தகப்பனுக்கு முன்னால் தன்னுடைய ஆடையை உதறுகிறார். அந்த புடவையை உதரும் பொழுது அதுல இருந்த தூசு தகப்பனை நோக்கி பறந்து செல்கிறது என்றால் குதிப இந்தல்லாஹி ஆக்கன், அவர் அல்லாஹ்விடத்திலே தந்தையை துன்புறுத்தியவன் என்று எழுதப்படுவார். அன்பான சகோதரர்களே, எப்பொழுதும் பிடவையை உதரும் பொழுது அந்த தூசு யாருடைய முகத்திலும் பறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உதிர் நாம் அதை உதர்வதில்லை. அப்படியான ஒரு செயலுக்கு கூட பெற்றோர்களை துன்புறுத்துவது என்று சொல்கிறார்கள் என்றிருந்தால், அன்பான சகோதரர்களே, நாம் செய்கிற வேலைகள், நாம் சொல்கிற பேச்சுக்கள் இவற்றை அவர்கள் கேட்டால் இதை எப்படி பொருந்திக் கொள்வார்கள்? எப்படி இவர்கள் இதை பொருந்திக் கொள்ளப் போகிறார்கள்? அன்பான சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு எப்பொழுதும் பணிந்து நடக்க வேண்டும். நாம் எந்த அந்தஸ்திலே இருந்தாலும் சரி, ஆண்களை பொறுத்தவரையில் பெற்றோர்களுடைய மிக பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்னொருவரை வைத்து நாங்கள் வேலை செய்வதல்ல, நாம் அவர்களுடைய ஹிதுமத்துகளை செய்ய வேண்டும். அவர்களுடைய துவாக்கள் நமக்கு தேவை, அவர்களுடைய சந்தோஷம் நமக்கு தேவை. அன்பான சகோதரர்களே, எப்பொழுதும் பெற்றோர்களுடைய துவாவையும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் பெற்றவர்கள் ஒரு பொழுது உலகத்திலே வீணாகி விடுவதில்லை. யாராக இருந்தாலும் சரி, சில நன்மைகளுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே கூலி கொடுக்கிறான். அதிலே ஒன்றுதான் பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரம். பெற்றோர்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேகமானவர்கள் தாயை புரிந்து கொள்கிறார்கள், தகப்பனை புரிந்து கொள்வதில்லை. அன்பான சகோதரர்களே, பலரும் பெற்றோர்கள் என்றால் அதிலும் குறிப்பாக தாய் அதாவது தகப்பன் என்று வரும் பொழுது அவர்களை வெறும் மரக்கட்டைகள் போன்று நினைக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு உணர்வே இல்லை, அவர்களுக்கு கவலை வருவதில்லை, அவர்கள் அழுவதில்லை என்றுதான் அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள். நாம் பெரியவர்களானதற்கு பிறகு கூட அந்த உணர்வு தான் நமக்கு. அவருக்கு என்ன, அன்பான சகோதரர்களே, அவர்கள் மரக்கட்டைகள் அல்ல, அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள். அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது, அவர்கள் அழுகிறார்கள், அவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, அவர்கள் நிறைய எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை, அந்த உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன்மார்களுடைய அன்பை நாங்கள், அவர்களுடைய உபகாரத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சைதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், உமையா அவருடைய பெயர், வயோதிபர். அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான், அந்த மகனுக்கு பெயர் கிலாப். அந்த வாலிபர், அவர் தீனுடைய விடயங்களில், மார்க்க விடயங்களில் மிக ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு சஹாபியிடத்திலே போய் கேட்கிறார், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? சொன்னார்கள், அல்லாவின் பாதையில் போராடுவதுதான் அல்லாவுக்கு மிக விருப்பமானது. நேராக சென்றார், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னை மிக தூரத்திலே அனுப்பி வையுங்கள், நான் எங்காவது சென்று அல்லாவின் பாதையிலே நான் பெரும் அந்த ஜிஹாதுடைய வணக்கத்திலே நான் ஈடுபட வேண்டும், என்னை அனுப்பி வையுங்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா, அனுமதி கேட்டு வாருங்கள். இவர் போனார், பெற்றோர்கள் அவருடைய பிரிவை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரே ஒரு மகன் விட்டு செல்ல போகிறாரே என்ற அந்த அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இந்த இந்த வாலிபர் இல்லை, நான் போகத்தான் வேண்டும் என்று சொல்லி எப்படியோ அடம் பிடித்து அனுமதியை வாங்கி கொண்டு வந்து சொல்கிறார். அனுமதி கொடுத்து விட்டார்கள். உமர் ரலி அல்லாஹு அவர்கள் அந்த வாலிபரை மிக தூரத்திலே எல்லைகளை, இஸ்லாமிய ஆட்சியின் எல்லை பகுதியை காவல் செய்யக்கூடியவர்கள் காவல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இவர் போனார், நீண்ட காலம் கழிந்து கொண்டே செல்கிறது. அந்த தகப்பன் அழுது அழுது அழுது, அவரால் அவரால் சாப்பிட்டுக் கொள்ளவும் முடியவில்லை, குடிக்கவும் முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலையிலே ஒரு நாள் அவர் பாதையோரத்திலே இருக்கிற ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு பறவையின் பக்கம் அவருடைய பார்வை படுகிறது. அந்த பறவை தன்னுடைய சொண்டிலே ஏதோ ஒரு சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய குஞ்சை அழைக்கிறது. சாப்பாடை புகட்டுவதற்காக அந்த குஞ்சை அழைக்கிறது. இந்த காட்சியை கண்டதுதான் மகனுடைய நினைவு வந்துவிட்டது. அழுதார் அழுதார். அந்த அழுகையுடன் ஒரு கவி சொன்னார். அந்த கவியிலே அவர்கள் தன்னுடைய மகனை பற்றி, மகனுடைய பிரிவை பற்றி, தனக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லி இறுதியில் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு பதுவா செய்கிறார். இந்த உமர், இவர்தான் என்னுடைய மகனை அனுப்பினார், இவர் என்னை இவர் என்னுடைய மகனை திருப்பி அழைக்கவில்லையானால் இவருக்கு ஹஜ்ஜிலே வைத்து நான் இவருக்கு பதுவா செய்ய போகிறேன் என்ற கருத்துள்ள கவிகளை பாடுகிறார். இதையெல்லாம் பார்த்து தெரிந்திருந்த ஒரு நபர், அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர், அவரை ஒரு நாள் அழைத்துக் கொண்டு அமீருல் முஃமினீன் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு கூட்டி செல்கிறார். இவர் அழுது 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 இவருடைய பார்வையை இழந்திருந்தார். இவருக்கு எதுவும் தெரியாது. கூட்டி கொண்டு போய் அமீருல் முஃமினீன் அவர்களுடைய மஜ்லிஸில் அமர வைத்து விட்டு கொஞ்ச நேரத்திலே சொல்கிறார், ஏதாவது கவி பாட சொல்கிறார்கள், நீங்கள் கவி ஒன்று பாடுங்களேன். இவருக்கு எடுத்ததும் அந்த கவிதான் வந்தது. அந்த கவியை பாடுகிறார். சைதுனா அமீருல் முஃமினீன் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அசந்து போனார்கள். எனக்கு எதற்காக பதுவா செய்கிறார் இந்த மனிதர்? கூட இருக்கிறவர்களிடம் விசாரிக்கிறார்கள், என்ன நடந்தது? சொல்கிறார்கள், இப்படித்தான் இவருடைய மகனை நீங்கள் இவ்வளவு தூரம் அனுப்பி இருக்கிறீர்கள், பிரிவு தாங்க முடியாமல் தான் இதை இப்படி சொல்கிறார். உடனடியாக தகவல் அனுப்பினார்கள். என்னுடைய செய்தி வந்து சேர்ந்ததும் மிக வேகமாக கிலாபை என்னிடத்திலே அனுப்பி வையுங்கள். அன்பான சகோதரர்களே, கிலாபுக்கு செய்தி கிடைக்கிறது. அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். மிக வேகமாக மதீனாவுக்கு வந்து அமீருல் முஃமினீன் அவர்களிடத்திலே வந்து சேர்கிறார்கள். கேட்டார்கள், கிலாப், உங்களிடத்தில் ஒரு விஷயம் கேட்க வேண்டும். உங்களுடைய தகப்பனுக்கு, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏதாவது விசேஷம் இருக்க வேண்டும், அதனால் தான் இவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்படி அழுகிறார், பார்வை போகிற அளவுக்கு அழுகிறார் என்றால் ஏதோ விஷயம் இருக்கிறது. சொன்னார், பெரிதாக எதுவும் இல்லை, நான் அவர்கள் எதை சொல்ல நினைக்கிறார்களோ சொல்வதற்கு முன்னால் செய்து விடுகிறேன். அவர்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் சொல்வதற்கு முன்னாலே நான் அதை விட்டு விடுகிறேன். சொன்னார்கள், ஜித்னி, இன்னும் ஏதோ இருக்கிறது சொல்லுங்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் அவர்களுக்கு ஹிதுமத்துகள் செய்கிறேன், உதவிகள் செய்கிறேன். உமர் ரலி அல்லாஹ் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், இல்லை, இதை விடவும் விசேஷமாக ஏதோ இருக்க வேண்டும், ஏதும் வேறு ஏதும் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது மகன் சொன்னால், நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு விசேஷமான முறையிலே பால் ஒட்டகத்தில் பால் கறந்து நான் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள். சொன்னா கேட்டார்கள், அது எப்படி நீங்கள் அந்த பாலை கொடுப்பீர்கள்? நான் இரவிலேயே பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாலை நான் கறக்க வேண்டிய ஒட்டகத்தை போய் பார்ப்பேன், எந்த ஒட்டகத்துடைய பால் மடி நிரம்பி இருக்கிறதோ அதை இரவிலேயே அந்த ஒட்டகத்தை ஒதுக்கி கட்டி வைத்து விடுவேன், அது எங்கும் சுற்ற போய்விடக் கூடாது என்பதற்காக நான் அதை கட்டி வைத்து விடுவேன். பிறகு காலையிலே நான் அதிகாலையிலே எழுந்து சென்று முதலில் அந்த குளிரான தண்ணீரை எடுத்து அந்த ஒட்டகத்துடைய பால் மடியை மீண்டும் மீண்டும் தண்ணீர் அடித்து கழுவுவேன். எந்த அளவுக்கு கழுவேன் என்றால், நான் அந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த பால் மடியில இருக்கக்கூடிய பாலும் குளிராகிவிடும். பிறகு பால் கறப்பதற்கு பல முறை இருக்கிறது, அதிலே ஒரு முறையிலே நுரை வருவதற்கு நான் அதை மெதுவாக தட்டி தட்டி அந்த பால் மடியில் இருந்து பாலை கறந்து கொண்டு வந்து என்னுடைய பெற்றோருக்கு குடிக்க கொடுத்தேன், இப்படித்தான் நான் கொடுத்து வந்தேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கிலா, எனக்கு இப்படி ஒரு பால் கோப்பையை நீங்கள் கறந்து கொண்டு வாருங்கள். அவர் போய் அவருக்கான அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது, ஒட்டகத்திலே அவர் அந்த முறையிலே பாலை கறந்து கொண்டு வருகிறார். அதை எடுத்து வைத்து விட்டு சொன்னார்கள், இந்த கிலாபை இங்கே இருக்கிற அறைக்குள்ளே ரூமுக்குள்ளே அடைத்து விடுங்கள். அழைக்கப்படுகிறார் தகப்பன் உமையா, இப்பொழுது அழைக்கப்படுகிறார்கள். உமையா வந்ததும் அமீர் உமையின் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, நான் செய்து தருகிறேன். சொன்னார்கள், எனக்கு எந்த தேவையும் இல்லை, எனக்கு எந்த சந்தோஷமும் இப்பொழுது சந்தோஷம் அளிப்பதில்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார். இல்லை சொல்லவே வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மகனை நான் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு தடவை பார்த்து அவருடைய மனத்தை நான் நுகர வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை. அமீர் உமையின் அவர்கள் சொன்னார்கள், சரி, அது நடக்கும், இப்பொழுது பாலை குடியுங்கள் என்று சொல்கிறார்கள். பால் கோப்பை கையிலே கொடுக்கப்படுகிறது. பால் கோப்பை என்று சொன்னதும் அவருக்கு மகனுடைய நினைவு வந்து விட்டது. அழுது கொண்டே சொன்னார், எனக்கு பால் தேவையில்லை, நான் பால் குடிக்க மாட்டேன். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீ இதை குடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த பால் கோப்பை எடுத்து வாய்க்கு கொண்டு செல்கிறார். வாய் வரைக்கும் அந்த கோப்பை சென்றதுதான் அவருடைய வார்த்தை. அவர் அழுது கொண்டே சொல்கிறார், கிலாப், என்னுடைய மகன் கிலாபுடைய வாசம் வருகிறது இந்த பால்ல இருந்து. அமீர் மீனவர்களால் அழுகையை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய துணியால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார்கள். சூழ இருக்கிற அத்தனை பேரும் அழுது விடுகிறார்கள். இப்பொழுது அறையை திறந்து கிலாபை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், அந்த உமையாவை பார்த்து, இதோ வந்திருக்கிறார் உங்களுடைய மகன். அவருக்கு இப்பொழுது கண் தெரிவதில்லை. எழுந்தார். இரண்டு பேரும் கட்டி அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதுவிட்டு அந்த மகனை பார்த்து சொல்கிறார்கள், கிலாப், உங்களுக்கு சுவர்க்கம் போக வேண்டும் என்ற ஆசை இருந்தால், இவருடைய கால்களுக்கு கீழால் தான் உன்னுடைய சொர்க்கம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என்று சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தகப்பன்மார்களுக்கும் உமையாவுக்கு இருந்தது போல நிறைய ஆசைகள் இருக்கின்றன. இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தகப்பன்மார்களுக்கு தாய்மார்களுக்கு நிறைய ஆசை இருக்கிறது. எனக்கு இருக்கிற நோய்களை சொல்வதற்கு அதை கேட்பதற்கு ஒரு காது தேவை என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நமக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை, நாம் காது கொடுப்பதில்லை. தகப்பன் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு தெரியும், அடுத்து இது சொல்லுவாரு இது சொல்லுவாரு, 20 நிமிஷம் போகும், நாம் அதை பொறுத்து கொள்வதில்லை. அவர்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கின்றன. நம்மை கட்டி கட்டி தழுவ வேண்டும், நம்முடன் அமர்ந்து சந்தோஷமாக பேச வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார். உணர்வுகள் உள்ளவர்கள் அவர்கள். அன்பான சகோதரர்களே, அவர்களிடத்திலே மற்றவர்கள் போய் சொல்கிறார்கள், உங்களுடைய மகன் அவர் நல்லா பேசுறாரு, நல்ல நல்ல பண்புள்ளவரு, நல்ல நண்பர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது எத்தனையோ பெற்றோர்கள் மனசுக்குள்ளால நினைக்கிறார்கள், அந்த அன்பை வீட்டில காணமே, ஏன் இவன் என்னுடன் சிரிப்பதில்லை, நண்பர்களுடன் இவ்வளவு தமாசாக பேசுகிறான், சிரித்து பேசுகிறான், பெற்றோர்களாகிய எங்களுடன் ஏன் இவர் சிரித்து பேசுவதில்லை என்று பெற்றோர்கள் யோசிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, என்னுடைய பெற்றோர்களுக்கும் இப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்குமா என்று யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. பெற்றோர் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கும் பலவிதமாக சாப்பிட வேண்டும், பலவிதமான உடுப்புகளை உடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய மகன்மார்களை பார்த்தால் நல்ல வசதி உள்ளவர்கள், நல்ல வீடுகளில் இருக்கிறார்கள், நிறைய பயணங்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு ஒரே ஆசை, மௌத்துக்கு முன்னால் காபாவை ஒரு தடவை பார்த்து விட வேண்டும். அன்பான சகோதரர்களை, நாம் அதை செய்து கொடுப்பதில்லை. ஒரு ஆசை, இது போல எத்தனையோ சின்ன சின்ன ஆசைகள் இருக்கின்றன. அவற்றை தயவு செய்து நாங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் சில பொழுது மிக சாதாரணமாக இருக்கலாம். அந்த வீட்டு கதை, இந்த வீட்டு கதை என்று மிக சாதாரணமாக இருக்கலாம். நாம் எல்லாம் பெரிய விஷயங்களை பேசக்கூடியவர்கள், அவர்கள் சாதாரணமான விஷயங்களை பேசுவார்கள். நாம் அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். எப்பொழுதாவது தாய் தகப்பன் ஒரு நோயை சொன்னால், அன்பான சகோதரிகளே, தயவு செய்து அதை காது கொடுத்து கேளுங்கள். மீண்டும் ஒரு தடவை மாலையிலே அவர்களை அழைத்து கேளுங்கள், தலைவலி என்று சொன்னீங்க, இப்ப எப்படி இருக்குது, உடலுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று சொன்னீர்கள், இப்ப உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று ஒரு தடவை கேளுங்கள். அந்த உள்ளங்கள் இருந்து வரக்கூடிய துவாக்கள் கபூலாகும். எப்போதாவது வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு வழியை நாங்கள், அல்லாஹ்வுடைய ஒரு வழி என்று நாங்கள் ஒருவரை சந்தித்தால், அவரிடத்திலே ஒரு துவாவை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறோம். ஒரு நல்லெண்ணத்திலே அவரிடத்திலே துவா கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அவருடன் முசாஃபா செய்வதற்கும் அவருடைய துவாவை பெறுவதற்கும் எவ்வளவு நாங்கள் முயற்சி செய்கிறோம். இதை தேடி எத்தனையோ பேர்கள் நாடுகள் கடந்து செல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, குழந்தைகளை பொறுத்தவரையில் உங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்துடன் இருந்தால், அவர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வழிகள் இருக்கிறார்கள், வழிமார்கள் இருக்கிறார்கள். குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் செய்கிற துவாவுக்கும் அல்லாஹ்வுடைய கபூலியத்துக்கும் இடையில எந்த விதமான திரையும் கிடையாது. கேட்டது கேட்ட மாதிரியே கிடைக்கும். ஏன் அந்த கரங்கள் இருந்து நாங்கள் துவாவை பெறுவதற்கு முயற்சி செய்வதில்லை? அன்பான சகோதரர்களே, பெற்றோர்களை புரிந்து கொள்வோம். ஜனாதாவை கொண்டு வந்து வைக்கப்பட்டதற்கு பின்னால் கடமைகள் நிறைய குறைவு செஞ்சிட்டேனே என்று கை சேதப்படக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அந்த நிலை எங்களுக்கு வரக்கூடாது. ஜனாசா மௌத்தானதற்கு பின்னால எத்தனையோ மகன்மார்கள் வந்து கால்களை பிடிக்க பார்க்கிறாங்க. வானம் வானம் என்று சொன்னாலும் கால்களை பிடிக்க பார்க்கிறார்கள். ஜனாசாவுடைய காலை இவை பிடிப்பதனால் இப்பொழுது என்ன பயன் ஏற்பட போகிறது? தகப்பன் சென்று விட்டார், அவர் பாவித்த உடல் தான் இப்ப இருக்கிறது. இப்பொழுது காலை பிடிப்பதில் அர்த்தம் இல்லை. உயிருடன் இருக்கும் பொழுது ஏன் கால்களை பிடிக்கவில்லை? அன்பான சகோதரர்களே, ஏன் அவர்களுடைய கால்களை நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பிடிப்பதில்லை? ஏன் அந்த அந்த அன்பை நாங்கள் சம்பாதிப்பதில்லை? அவர்களுடைய கால்களை பிடித்துக் கொண்டு தாயுடைய காலை பிடிக்க போனால் சில பொழுது சொல்வார்கள், வேணாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் கஷ்டம். அன்பான சகோதரர்களை, நாம் சொல்ல வேணும், உமா உங்களுக்கு தேவை இல்லை, உங்களுடைய காலை பிடிக்க வேணும் என்றது எனக்கு தேவை. பாப்பா உங்களுக்கு தேவை இல்லை, ஆனால் உங்களுடைய துவா எனக்கு தேவை. அன்பான சகோதரர்களே, பெற்றோர்கள் ஹயாத்துடன் இருந்தால் அவர்களுடன் இருப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். தொழிலில் ஒரு நாள் லீவு போட வேண்டி வந்தாலும் அது பிரச்சனை இல்லை, அவர்களுடன் போய் இருக்க வேண்டும். எத்தனையோ ஒரு சகோதரரை பற்றி நாம் கேள்விப்பட்டோம். அவர் தன்னுடைய தாய் வஃபாத்தானதில் இருந்து 34 வருஷங்களாக அந்த தாய்க்காக சதகாக்கள் செய்வது, மஸ்ஜித் கட்டுவது, இதிலேயே ஈடுபட்டிருக்கிறார். உயிருடன் இருக்கும் பொழுதும் செய்திருப்பார், ஆனால் பலருக்கு மரணித்ததற்கு பின்னால் இப்படிப்பட்ட உணர்வுகள் வந்து அந்த கவலையை அவர்கள் பல தசாப்தங்கள், 30-40 வருஷங்கள் ஆகியும் கூட அந்த பிரிவை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்பான சகோதரர்களே, இருந்தால் நாங்கள் அதை, அவர்கள் உயிருடன் இருந்தால் அந்த நியமத்தை நாங்கள் சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு சஹாபி வருகிறார்கள், யார் ரசூல் அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஜிஹாதுக்காக போக நான் வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய பெற்றோரை எந்த நிலையிலே விட்டு வந்தீர்கள், எந்த நிலையில் அவர்களை நீங்கள் விட்டு வந்தீர்கள்? அவர் சொன்னார், தரத்துஹுமா யப்கியான், அவர்கள் நான் வரும் பொழுது என்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தார்கள், அழுகையுடன் விட்டு வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்பான சகோதரர்களே, இந்த மனிதர் மிக தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்திருக்கிறார், எத்தனையோ மலை பள்ளத்தாக்குகளை தாண்டி வந்திருக்கிறார், அவருடன் வேற எதுவும் பேசவில்லை. அவருக்கு சொன்னார்கள், இர்ஜி இலைஹிமா ஃபஅப்ஹிக்ஹுமா கமா அப்கைதஹுமா, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் எப்படி அழ வைத்தீர்களோ அவர்களை இப்பொழுது ரெண்டு பேரையும் சிரிக்க வையுங்கள். அன்பான சகோதரர்களே, சமூகத்தில் எத்தனையோ பேர்களை நாங்கள் எங்களுடைய பேச்சுக்களால் செயல்களால் சிரிக்க வைக்கிறோம். பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், சிரிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள். கொஞ்சம் அவர்களை சிரிக்க வைத்து சந்தோஷம் காணுங்கள். அவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மகனுக்கு கிடைக்கிறது என்றால் இது ஒரு மிக பெரும் பாக்கியம். ஒரு மகனுக்கு தெரியும் என்னுடைய தகப்பனை எப்படி சிரிக்க வைக்கலாம், என்னுடைய தாயை எப்படி சிரிக்க வைக்கலாம் என்பது மகனுக்கு தெரியும், தெரிந்திருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களை எப்படி சிரிக்க வைக்க முடியுமோ அப்படி சிரித்து வைக்க பாருங்கள். அந்த அந்த சிரிக்கிற முகங்கள் நிரந்தரமாக நம்முடன் இருக்க மாட்டாது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். غنیمت جان لو مل بیٹھنے کو جدائی کی گھڑی سر پر کھڑی ہے اردو مولیل اور پل مولیل کردے اپڑو مرور اوڑن سیم برک کوڑی سندر پم کڑی تال ادھے غنیمت آخری نیتو کلنگل ادھے سندر پم آہ پائم پڑتی کلنگل پیرہر نیرم انگل اوڑی تلائی دل مید امر در کردے இருக்கத்திலே இருக்கிறது. பிரிய போகிறீர்கள் அன்பான சகோதரர்களே, இருக்கிறவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். பெற்றோர்கள் ஹயாத்துடன் இருந்தால் அவர்களுடைய ஹக்குகளை நிறைவேற்ற பாருங்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பெற்றோர்களுடைய அன்பை பெற்றவர்களாக, துவாவை பெற்றவர்களாக ஆக்கி வைப்பானாக.